பரலோக தேவனே, எங்களை படைத்தவரே, பரிசுத்த பிதாவே, ஓ காட், உமை என்ன சொல்லி பாடுவோம், இந்த வார்த்தைகளால் போய் புகழுவோம். வார்த்தைகளுக்கு அடங்காத தேவாதி தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஓ துதிக்கிறவையா, உமை துதிக்கிறவையா, துதிகளின் மத்தியில வாசமாக இருக்கிறீரே கர்த்தாவே. எங்கள் உயிருள்ள வரைக்கும் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுப்போம். மீட்டுவிட்ட உதடுகள் உம்மை துதிக்கும் ஐயா, துதிக்கும். எங்கள் கண்மலையானவரே, நீர் எங்கள் மத்தியில் எழுந்தல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை தேடித்தான் எங்கள் வந்திருக்கிறோம். நீதான் எங்கள் நம்பிக்கை ஐயா, நீதான் எங்கள் அடைக்கலம். இவமே வஸ்திரத்தின் தொங்கலால் ஆலயம் நிரம்பட்டும் ஐயா, நிரம்பட்டும் ஐயா, நிரம்பட்டும். ஓ ஸ்தோத்திரம் ஐயா, புலம்பலெல்லாம் களிப்பாய் மாறட்டும் ஐயா, துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் ஐயா, நன்மைகள் நடக்கட்டும் ஐயா, கிருபைகள் பெருகட்டும் ஐயா. உம்மாலேதான், உம்மாலேதான் வாழ்வு, உம்மாலேதான் நீர் எங்களை வாழ வைக்கிற தெய்வம் ஐயா. வானவரே, எங்களை வாழ வைக்கத்தானே நீ வானத்திலிருந்து இறங்கி வந்தீர். தேவகுமாரனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் நிலை கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களுக்கு போதிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்துகிற தேவ ஆவியானவரே, எங்களுக்கு போதியும் ஐயா, எங்களோடு பேசும் ஐயா, எங்களுக்கு உணர்த்தும் ஐயா, எங்களோடு இடைபடுங்க ஆவியானவரே, எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க. என்னோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு திருப்பம், தேவனை தேடுகிற உணர்வு, ஆண்டவருக்கு என்று வாழுகிற வாஞ்சை, வைராக்கியம் உண்டாகட்டும் ஐயா, உண்டாகட்டும் ஐயா, உண்டாகட்டும் ஐயா. உம்முடைய அக்கினி எங்களுக்குள்ள பற்றி எரியட்டும் என்று மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம் ஐயா, மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. கத்தரை வாத்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக நேற்று 10 பேர் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்படிந்து ஜாரஸ்தாரம் எடுத்தார்கள். கத்தருடைய நாமத்துக்கு சோதரம். ஜாரஸ்தாரம் என்பது திருச்சபையின் கட்டளையிட்டு அல்லது ஒரு மனுஷருடைய ஆலோசனை வல்ல, ஆண்டவர் நமக்கு தந்த கட்டளை. ஆகவே அவருடைய வசனத்துக்கு கீழ்படிந்து யாரு சரப்படுத்தி தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறுவது தேவன் நமக்கு தந்த கட்டளையாகும். கத்தோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இன்றைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். அதுக்கு முன்பாக நேற்று காலை என் உள்ளத்திலே தொடித்த ஒரு வசனம், அதை குறித்து ஒருங்க பார்த்து நாம் இந்த செய்திக்குள்ள போறது நலமாக இருக்கும்படி எனக்கு தோடு. ஆண்டோட நாமத்துக்கு பயப்பட்டாடு எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள். படிக 1 பேதுரு 1 அதிகாரம் 24-25 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
மாம்சம் எல்லாம் புல்லை போலவும்,
நன்றாக கவனிக்க, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும்,
மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும்,
மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது.
புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ,
என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிற வசனம் இதுவே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் பாருங்க, மாம்சம் எல்லாம் புல்லுக்கு ஒப்பாக இருக்குதா? ஆனால் இன்றைக்கு மனுஷன் அதை குறித்து தான் மேன்மை பாராட்டினா, அதை குறித்து தான் பெருமை பாராட்டுகிறான். தன் பலத்தை குறித்தும், தன் பராக்கிரமத்தை குறித்தும், தன் பணபலத்தை குறித்தும், தன் செல்வத்தை குறித்தும், தன் செல்வாக்கை குறித்தும், தன் திறமையை குறித்தும் மனுஷன் பெருமை பாராட்டுகிறான், பெருமையாக எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது, மாம்சமெல்லாம் புல்லை போலவும், அதன் மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் வருகிறதா? நான் யோசித்து பார்த்தேன், காலையிலே புஷ்பம் மலர்கிறது, பூ பூக்கிறது, அழகாக இருக்கிறது, ரம்மியமாக இருக்கிறது, அதுல பல மலர்கள் சந்தைக்கும் வருகிறது, விற்பனையும் ஆகிறது, வீடுகளை அலங்கரிக்கிறது, வீடுகளை அழகுபடுத்துகிறது. ஆனால் பாலை வரும் பொழுதோ அது காய்ந்து போடும். ஒருவேளை தண்ணிக்குள்ள வச்சு 2-3 நாளைக்கு வச்சு தாக்காட்டினாலும் அது என்ன போகுது, அப்படியே கருகி போயிடுது. சோ மனுஷனுடைய வாழ்வு அதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. புல்லின் பூவை போல மனுஷன் போக்குறான், பிறகு அவன் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகிறான். வாழ்க்கை குறுகினது, வாழ்க்கை கொஞ்சமானது, அது தேவன் நமக்கு தந்தது, தேவனாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு மனுஷன் தன்னை குறித்து தன்னுடைய வாழ்வை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு இடம் இல்லை. தேவனுக்கு முன்பாக ஒரு மனுஷன் எந்த விதத்திலும் மேன்மை பாராட்டுறதுக்கு, ஆகவேதான் ஒரு பக்தன் அழகாக பாடினார், சில திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்கு மிக இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க உரிய பெருமை யாவும் அற்பம். நான் ஒரு படி மேலே போகிற குப்பைவாக இருக்கிறேன். அவன் பார்க்க வேண்டிய பார்த்துட்டான்டா, பார்க்க வேண்டிய விதத்துல பார்த்துட்டானா, அவனுக்குள்ள இருக்கிற பொறுமையெல்லாம் பஞ்சா போயிடுப்பாரு. ஆகவே எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. நாம் எல்லாரும் அவருடைய கரத்துல இருக்கிறோம், நம்முடைய ஜீவன் எல்லாம் அவருடைய கரத்துல, இழுத்துழுத்து புக்கு புக்கு விடுறோம் சுவாசத்தை அவருடைய கரத்துல இருக்கு. என்னன்னா மனுஷனை ஆண்டவர் உருவாக்கினாராம், ஆதாமை ஆண்டவர் உருவாக்கினா அப்படியே கம்முன்னு நிக்கிறான், ஜீவன் இல்ல, உயிர் இல்ல, லைஃப் இல்ல, தேர் இஸ் நோ லைஃப் இன் ஹிம், அவருடைய வாழ்க்கை இல்ல, உயிர் இல்ல. அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் தன் ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினாராம், அதுக்கு பிற்பாடு அவன் உயிரடைந்து ஜீவ ஆத்தும். ஆகவே நம்முடைய நமக்குள்ளே இருக்கிற சுவாசம் நாம் ஒவ்வொரு தடமையும் விட்டு இழுத்து இழுத்து விடுறோமே, ஊதிட்டே இருக்கிறோமே, நமக்குள்ளே இருக்கிற சுவாசம் நம்ம படைச்ச தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. ஆகவே எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. ஒருவேளை நாம் மற்றவனு பார்க்க அறிவிலே சற்று உயர்ந்திருக்கலாம், ஒருவேளை மற்றவனு பார்க்க நாம் திறமையிலே கொஞ்சம் விசேஷித்தவளாக இருக்கலாம், ஆனாலும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. வேதம் சொல்றது மாமிசம் எல்லாம், அது பிரசிடண்டாக இருந்தாலும் சரி, அது மினிஸ்டராக இருந்தாலும் சரி, பெரிய புகழ் பெற்ற நட்சத்திரங்களா இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை என்றால் வேதம் தெளிவாக சொல்றது மாமிசம் எல்லாம் புல்லை போல இருக்கிறது. ஒரு ஒரு புஷ்பம், ஒரு பூ மலர்ந்து அது காய்ந்து போறது போல ஒரு மனுஷன் பிறக்கிறான், அதுக்கு பிற்பாடு அவன் இருக்கிறதும் தெரியாமல் மறைந்தே போகிறான். ஆகவே தேவனை அறிந்து அவரோடு வாழ்ந்து அவருடைய விருப்பத்தை, அவருடைய திட்டத்தை, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது போல இந்த உலகத்தில் சிறந்த ஒரு வாழ்வு அல்லது மேன்மையான ஒரு வாழ்வு இல்லவே இல்லை என்று சத்தியத்தின்படியான சொல்றேன். கர்த்தருடைய நாமத்தில் வழிபடு. ஆகவே மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருந்தது, புல்லுடர்ந்தது பூவும் உதிர்ந்தது, ஆனால் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது, உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுறது இந்த வசனமே. ஆகவே சபையிலே சத்தியமாக அறிவிக்கப்படுகிற தேவனுடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. மனுஷன் புள்ளை போல பிறந்து மறித்து போடுவோம், ஆனால் தேவனுடைய வசனமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. இந்த வசனம் தான் நமக்கு போதிக்கப்படுகிறது, இந்த வசனம் தான் நமக்கு அறிவிக்கப்படுகிறது, இந்த வசனத்தை தான் நாம் கேட்கிறோம். எதற்காக? தேவ சாயலாக மாற, தேவ நோக்கத்தை அறிய, தேவ திட்டத்தை அறிய, தேவ சித்தத்தில் நம்மை பொருத்திக் கொள்ள தக்கதாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி வாழுவதே வாழ்வேண்டிய சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன். ஆகவே எந்த மனுஷனுக்குள்ள தன்னை குறித்த மேன்மையான எண்ணம் இருக்குதோ அவர்களுக்குள்ள தேவனுடைய வசனம் செயல்படாது. பாருங்க, எந்த மனுஷன் தேவனுக்கு முன்பாக மேட்டுமையா இருக்கிறானோ அவனுக்குள்ள ஆண்டவோட வசனம் கிரியை செய்யாது, அவன் அப்படியே இருப்பான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க காலம் வரும் பொழுது ஆண்டவர் அவனை விசாரிப்பார். அதை சொல்லும் பொழுது நான் எங்கே போறேன், நான் திரும்பி வர செய்தி சீக்கிரம் வர்றேன். இப்படி சொல்லும் பொழுது தேபுகாத் நேச்சாவுடைய மகள் இருந்த பெல்சாத் சார் என்று சொல்லு, அவன் தேவனுக்கு விரோதமாக பெருநெஞ்சு உள்ளவனாக இருந்தான். ஒரு நாள் அவன் தன் மாளிகையில பெரிய விருந்து செய்து தன்னுடைய அதிகாரியெல்லாம் கூப்பிட்டு பெரிய ஒரு விருந்து செய்தானா, செய்ததும் செய்து கல்லும் மண்ணுமான தேவர்களே புகழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அது மட்டுமில்லை, என்னோட படி மேல போய் தன்ட தகப்பன் எருசலேம் தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்களை எல்லாம் கொண்டு வர சொன்னான். கொண்டு வந்து ஆண்டவருடைய பரிசுத்த பாத்திரத்தில் துணிகரமாக தேவனுக்கு முன்பாக பெருநெஞ்சு உள்ளவனாக ராஜா என்கின்ற திமுறில்
அவர் என்ன செய்தாராம், தேவனுடைய பான பாத்திரங்களில், தேவனுடைய பரிசுத்த பாத்திரங்களிலே திராட்சரசத்தை ஊட்டி தானும் தன்னுடைய மனைவி மாதம் தன்னுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய விரல் சுவத்தில் தோண்டி எழுதிட்டு தான் மெனே மெனே தெக்கல் உப்பாசின், அதாவது உன்னுடைய ராஜ்யம் மட்டும் இன்னும் நெருக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக நீ குறைவாக காணப்பட்டாய், ஆகவே நீ உன் ராஜ்யத்திலிருந்து இல்லாதபடி தள்ள. அந்த இரவே அவர் தரி என்கின்ற வேதியை பேசிய ராஜாவினாலே கொலை செய்யப்பட்டான். பாருங்க, அவன் நினைச்சா நான் தான் பெரிய ராஜான்னு சொல்லி எல்லாவற்றையும் ஆளுகிறவன் திமல்ல இருந்தா, பெருநெஞ்சு உள்ளவனா இருந்தா, பெருமையோடு இருந்தா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலம், ஆண்டவர் கொடுத்த காலம் முடிவடைந்தது, அவன் மனம் திரும்ப இல்ல, தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்த இல்ல. ஆகவே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் விரல் சிவரலே எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு எழுதின அதே விரல் தான் இன்றைக்கு நம்முடைய வேதத்தில் அதே விரல்கள் தான் நமக்கும் தன்னுடைய வார்த்தைகளை எழுதி வேதம் என்கின்ற புத்தகமாக நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். ஆகவே இதை நாம் கவனித்து பார்க்கிறது நல்லது. இந்த வார்த்தை தான் நமக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்படுறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுத்து அதை கருத்தாய் கேட்டு கவனமாய் கேட்டு தேவனுடைய சித்தத்துக்கு தேவனுடைய சத்தத்துக்கு நம்மிடம் விட்டுக் கொடுப்ப பார்க்கிறதால் தேவன் நம்முடைய வாழ்விலே செயல்படுவார். நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும், தேவனுடைய கிருபைகள் பெருகும், தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆகவே மாம்சம் எல்லாம் புல்லை போல இருக்குது, அதன் பெருமை மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல இருக்குது. எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு பெருமை பாராட்டினவர்கள் எல்லாம் எங்கே, முடியோடும் கொடியோடும் வாழ்ந்தவர்கள் எல்லாம் எங்கே, முடிவில் ஒரு சாம்பலாக போய்விட்டார்கள். எனக்கருமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்காக வாழ்ந்து கர்த்தருக்காக வாழ்ந்து அவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பார் என்று வேதம் நமக்கு சொல்றதே ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லியிருக்காரு. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டார். நாம் இன்றைய செய்திக்குள்ளே நாம் சீக்கிரமாய் கடந்து செல்வோம். என்ன கூட திருப்பிக் கொள்ளுங்க, 10:28 அதிகாரம், அதுல 18 வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம்.
அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்.
இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் உங்களோட கூட இருக்கிறேன். இயேசு சொன்ன கடைசி வார்த்தை இது பாருங்க, சில பேர் இந்த வசனத்தை மாத்திரம் தூக்கி எடுப்பார். என்ன தெரியுமா, இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்களில் உங்களோட கூட இருக்கிறேன். ஆனா என்ன எந்த வசனங்களை சொல்லிட்டு இதை சொன்னார் என்பதை குறித்து நாம கொஞ்சம் கவனிக்கிறது நல்லது. சரி, போகட்டும். இந்த 28 அதிகாரத்திலே மத்தேயு சுவிசேஷத்தின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின கடைசி வார்த்தைகள் அல்லது ஆஃப்டர் த ரெசரக்ஷன் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். ஒரு காரியத்தை நீங்க சொல்லணும் பார்க்கணும், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடும் அவருடைய ஊழியத்திலிருக்க ஒரு வித்தியாசத்தை நீங்க கவனிக்கணும். என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக சீஷர்களோடு எப்பொழுதும் இருந்தார். இரவு பகலாக எப்பொழுதும் ஆண்டவர் இயேசு தன் சீஷர் கூட இருந்தார். லிட்டரலாக இயேசுவை பார்த்தார்கள். பேசின ஆவியானவர் கடந்தே சொன்னாரு, நீங்கள் பார்க்கிற கண்களும் நீங்கள் கேட்கிற செவிகளும் பாக்கியம் உள்ளவைகள், ஏனென்றால் எத்தனையோ தீர்க்கதரிசிகளின் நீதிமான்கள் இவர்களை பார்க்க ஆசையா இருந்தும் காணாமல் போனார் சொல்லி இயேசு சொல்றார். ஆகவே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுவதற்கு முன்பாக அவர் எப்பொழுதும் தன் சீஷர்களோடு இருந்தார். ஆனால் உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் தன் சீஷரோடு இருக்கல, டைமுக்கு டைம் தன் சீஷர்களுக்கு காட்சி கொடுத்தாரு. அவ்வப்போது சொல்ல வேண்டிய சில முக்கியமான வார்த்தைகளை சொல்லிட்டு மறந்துடுவார். சோ இங்கும் நாம பார்ப்போம் சொன்னால், உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து கடைசியாக அவர்களை கூட்டிக் கொண்டு போய் வடிவமலையில வைத்து தாம் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு அப்போஸ்தலருக்கு கொடுத்த கட்டளை இந்த 19 வசனத்தில் இருக்கிறது. என்ன சொல்றாரு பாருங்க, அந்த 12 பேர்ல ஒருத்தர் கெட்டு போயிட்டான், அதுல 11 பேரையும் கூட்டிக்கிட்டு போய் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் யோசித்து பார்த்தேன், இந்த உலகத்தில் எத்தனையோ அறிவாளிகள் பெரிய மேதைகள் எல்லாரும் வந்தாங்களே, ஆனா இப்படிப்பட்ட வார்த்தை ஒருவர் சொல்லல பாரு. யாராவது ஒருவர் சொன்னாங்களா, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் உண்டு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. யாராவது ஒருவர் சொன்னாரா? ஒருவரும் பேசாத வார்த்தைகளை பேசினவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்துக்கு நம்மத்திலே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்லா கவனிங்க, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் என்ன சொல்றார் பாருங்கள், நீங்கள்
புறப்பட்டு
போய். இப்ப என்ன கவனிங்க, நான் சொல்றேன் கொஞ்சம் சீக்கிரம் முடிப்போம்னு யோசிச்சு கவனிங்க. இந்த மத்திய சுவிசேஷத்தின்படி இதை சொல்லப்பட்ட வாசித்த இந்த வார்த்தையின்படி நான்கு கட்டளைகளை இயேசு கிறிஸ்து பரமுகிறதுக்கு முதல் தன் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்திருக்க. இவைகள் கட்டளைகள், இவைகளை அப்போஸ்தலர்கள் நிறைவேற்றி ஆகணும். இவைகளை அப்போஸ்தலர்கள் நிறைவேற்றினார்கள். இந்த கட்டளையின் நிமித்தம் தான் அநேக அப்போஸ்தலர்கள் தங்கள் தலையையும் கொடுத்து மாட்டேறானார், அதாவது இரத்த சாட்சியாக மறித்தார்கள். இந்த கட்டளையை தங்கள் சிறமேல தங்கள் தலைமையில கொண்டபடியால் தான் அநேக அப்போஸ்தலர்கள் யோவானை தவிர மற்ற அத்தனை பேரும் இரத்த சாட்சியாக மறித்தார்கள். எதற்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த கட்டளைகளை அவர்கள் தங்கள் தலைமையில சுமந்து தங்கள் தலைவருக்காக தங்கள் தலையை கொடுத்தார்கள். அவர்கள் மரித்தும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கார். யோன் வெஸ்லி என்கின்ற ஒரு பெரிய பரிசுத்தவான் சொன்னாரு, என்றைக்கோ ஒரு நாள் யோன் வெஸ்லி மரித்து போயிட்டான்னு சொல்ற செய்தியை நீங்க கேட்பீங்க, ஆனா நம்பாதீங்க, யோன் வெஸ்லி சாக மாட்டான், அவன் ஆண்டு ஒன்று வாழ்ந்து கொண்டிருப்பான்னு சொல்லி ஒரு முழங்கினார். பாருங்க, தன் மரணத்தை குறித்த அந்த மனுஷனுக்குள்ள எவ்வளவு பெரிய உறுதி பாருங்க. நான் ஒரு நாள் சாகப்பேன், சரீரம் வரிக்கலாம், ஆனா நான் தேவனோடு என்றென்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று முழங்கினார் அந்த தேவ மனுஷன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை போகட்டும். இந்த மத்தேயு சுவிசேஷத்தின்படி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலருக்கு நான்கு முக்கியமான கட்டளைகளை கொடுத்தார். அவைகளில் ஒன்றைத்தான் இன்றைக்கு நாம பார்த்து நாம் சீக்கிரமா முடிக்க போறோம். முதலாவது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து கொடுத்த முதலாவது கட்டளை என்ன தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போங்கள். சோ அப்படின் அர்த்தம் என்ன? ஒரு இடத்துல கூடி இருக்க வேண்டாம், ஒரே இடத்திலே இருக்க வேண்டாம். ஏன்னா பேதுருவை பற்றி நல்லா தெரியும். இயேசுக்கு என்ன தெரியுமோ, ஒலிவ மலையில இயேசு இருக்கும் பொழுது மறுரூப காட்சியில என்னத்தை பார்க்கிறாரு? இயேசு மறுரூபம் அடைஞ்சிருக்கிறாரு. அங்க யாரு வந்தாங்க? எலியாவும் மோசையும் மகிமையின் சர்வத்துல காணப்படுறாங்க. இத பார்த்த போது இவருக்கு கைகாலம் ஒண்ணும் புரியல. அட்டா 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 அட்டா, இயேசு மகிமையில காண, அவருடைய சூரியன் சூரியன் அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்து வஸ்திரம் எல்லாம் பிரகாசித்தது. இயேசு கிறிஸ்து மகிமையில காணப்படுற அதே மகிமையில மோசேயும் எலியாவும் காணப்படுறாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், காதுல கேட்கப்படும், நாமும் மரணத்தை வென்று உயிரோடு எழும்பும் பொழுது, அல்லது இயேசு கிறிஸ்து அவர் வரும்பொழுது நாம் இந்த உலகத்தில் இருந்தால், நமக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மகிமை சரீரத்தை தான் வைத்திருக்காண்டு சத்தியத்து பண்ண. ஏன் தெரியுமா? அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இருப்போம் என்று வேதம் தெளிவாக சொல்றது. ஆகவே இயேசு கிறிஸ்து ஒளிவ மலையில காணப்படும் பொழுது அவரை போல மோசேயும் எலியாவும் மகிமையில காணப்பட, அதாவது இயேசு போல் அவங்களும் இருந்திருக்க. இதே போலதான் இயேசு கிறிஸ்து நம்முடைய நாட்களிலே திரும்பி வருவாராக இருந்தால், அவர் வரும் பொழுது ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுவமாக்கப்பட்டு அவரை போல நாம் விருப்பம் என்று வேதம் சொல்றது. இப்படிப்பட்ட மகிமையான வார்த்தைகளையும் நம்பிக்கையான வார்த்தைகளையும் நமக்கு தந்திருக்கிற நாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டு. ஏனென்றால் நாம் நம்பிக்கையோடு வாழ்றோம். பாருங்க, இன்றைக்கு நம்பிக்கை இல்லாத உலகத்தில் நம்பிக்கையோடு வாழுகிற கூட்டத்துக்கு பேர் தான் சபையா. உலகத்துல நம்பிக்கை இல்ல ஆனா படிப்பு இருக்குது, உலகத்துல நம்பிக்கை இல்ல ஆனா பணம் இருக்குது, உலகத்துல நம்பிக்கை இல்ல அறிவு பெருகி போய் கொண்டிருக்குது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கோ பெரிய படிப்பு இல்லாட்டாலும், அறிவு இல்லாட்டாலும், பெரிய செல்வாக்கு இல்லாவிட்டாலும், செல்வம் இல்லாட்டாலும், நம்முடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன தெரியுமா? நான் மரித்தாலும் தேவனோடு வாழுவேன், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன், அவர் இருக்கிற வண்ணமாக நானும் இருப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கபடியால் நான் அப்படியே உறுதியான ஒரு நம்பிக்கை சொல்றது. அல்லாமலும் உங்க நம்பிக்கையை அறிக்கிறதிலே உறுதியாக இருங்கள். நாமத்துக்கு பயமுண்டாண்டுகளை ஆண்டவர் சொன்னார், முதலாவது கட்டளையாக புறப்பட்டு போங்கள். அதாவது ஒரே இடத்துல இல்லாமல் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் இந்த நற்செய்தியை எல்லா ஜனங்களுக்கும் எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா இனத்துக்கும் அறிவியுங்கள் என்றுதான் ஆண்டவர் இயேசு கட்டளையிட்டார். ஆனா இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டாரு பேதுருப்படி நல்ல ஆண்டவருக்கு தெரியும். சொல்லிப்படி கடந்து விட தெரியுமோ ஒளிவு முறையில இயேசு கிறிஸ்து மர்மமா போறது பேதர் என்ன சொன்னார் தெரியுமோ, ஆண்டவரே நாம இங்கு இருக்கிறது நல்லது. அடி கூடார் அதுக்குள்ள இன்னும் ஒரு ரயில் போட்டு தெரியுமோ அங்க பக்கத்தில் இருந்தது யாரு? இயேசுவோட யாக்கோபு யோவாடு பிறந்தார். ஆனா இவர் சொன்னாரு அவங்க எல்லாரும் மூட்டு கூடார படிச்சு அவங்க ரெண்டு பேரும் அவங்க கூட இருக்கட்டு நான் இயேசுவோடு. ஏன் தெரியுமோ இது மறுரூப காட்சி கண்ட இடம், இது மகிமையான இடம். அவ இங்கே இருந்துருவோம் அடிபர் டென்ட் அடிச்சு இங்க இருப்போம். அவங்க எல்லாம் கீழே மிச்ச அப்போஸ்தலர் எல்லாம் கீழே இருக்கட்டும், ஆனா நாம இங்க இருப்போம். ஏண்டா இது மகிமை காட்சியில இப்படியே இருப்போம். நடந்துட்டு தெரியுமோ ஏசு இங்க என்ன சொன்னாரு, புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கு சுவிசே தருவன. ஆனா இவங்க அப்படி செய்யல. இந்த வார்த்தையை இவர்கள் கை கொள்ளாத படியால சபையில் ஒரு பெரிய காரியம் நடந்தது. என்ன தெரியுமோ படிங்க அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசன வாசி. அப்போஸ்தலர் எட்டாவது அதிகாரம் முதலாவது வசனம்
அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைகள் மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள்.
சரி, சபைக்கு மிகுந்த உபத்திரவம் உண்டாயிட்டது. ஆகவே எல்லோரும் வெடி செய்தார்கள், சிதறந்து போனார்கள். ஆண்டவர் இயேசுவோட கட்டளை என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆகவேதான் இயேசு முதலாவது புறப்பட்டு போகும். ஆனா இவர்களோ புறப்பட்டு போகாமல் எருசலேமிலேயே தென்றடிஞ்சபடியால சபைக்கு உபத்திரவம் வந்தது. அந்த உபத்திரவத்தை நிமித்தம் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் வெளிச்சதாக சிதறுண்டு போனார்கள். அப்படி சிதறுண்டு போனபடியா தான் தோமா என்கிற அப்போஸ்தலர் இந்தியா வரைக்கும் போய் இந்தியாவிலே ஆண்டவர் இயேசுவுக்கு ரத்த சாட்சியாக வருத்தார். இயேசு இங்க சொன்ன கட்டளை இதை நிறைவேற்ற இந்தியா வரைக்கும் அவர் போயிருக்கிறார் சுவிசேஷத்தை அறிவித்தவர். சோ ஆண்டவர் இயேசுவோட முதலாவது கட்டளை என்ன தெரியுமோ, புறப்பட்டு போங்கள். சோ ரெண்டாவது என்ன தெரியுமோ, சீசராக்குங்கள், மேக் தேம் டிசைபிள். முதலாவது புறப்பட்டு போங்கள், ரெண்டாவது சீசராக்குங்கள், மூன்றாவது என்ன தெரியுமோ, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. அடிக்கடி வலியுறுத்தது வழக்கம். ஏனென்றால் இது மூல உபதேசங்களிலே ஒன்றாகும். சோ ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் புறப்பட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார். ஏனென்றால் அநேகர் இயேசுவை நம்புகிறார்கள், ஆனா ஆண்டவுடைய வார்த்தையை நம்பி தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படுத்தி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. என கருமானவர்கள் மார்க் 16:14 சொல்றபடி விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். என கருமாக்களை இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்திருக்காரு. நமக்கு அடுத்த கதை எதற்கு? அவரே ஞானஸ்தானம் எடுத்து அவர் நமக்கு ஞானஸ்தானம் எடுக்க கட்டளையிட்டு இருக்கும் பொழுது இதை குறித்து யோசிக்கவும் இதை குறித்து பின் போடுறதுக்கு நமக்கு என்ன இருக்குது என்பதை யோசித்து பாரு. அது மாத்திரம் யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவர் இயேசு யோர்தான் நதியிலே அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போது ஒரு காரியம் நடக்கு. என்ன தெரியுமோ, தி ஹெவன் வாஸ் ஓபன், பரலோகம் திறக்கிறது, வானம் திறக்கிறது. அது மட்டுமல்ல, தேவ ஆவியானவர் புறாகுருவம் கொண்டு இயேசு மேல இறங்கி வர. இப்ப நான் சொல்றேன் கபடிங்க, ஆவியானவர் புறா உருவம் கொண்டு இயேசு மேல இறங்கி வந்தது இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினவரை ஐடென்டிஃபை பண்றதுக்கு அல்ல. அண்ணா விளைவுகள், இயேசு ஞானஸ்தானம் எடுத்த போது ஆவியானவர் புறா உருவம் கொண்டு இயேசு மேல இறங்கி வந்தது இயேசு ஆவியானவரை அடையாளம் காண்றதுக்கு அல்ல. ஞானஸ்தானம் கொடுத்த யோவான் ஸ்நானகன் ஆவியானவரை இயேசுவை இனம் கண்டு கொள்வதற்காக ஆவியானவர் புறா உருவத்தில் இறங்கி வந்தார். சொல்லுங்கள், ஏன் தெரியுமோ, யோவான் சொல்றாரு என்னை ஜனத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க அனுப்பினவர் பரிசுத்த ஆவியானவர். எவர் மேல இறங்கி வருகிறாரோ அவர் தான் பரிசுத்தாவினாலும் அக்னினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். ஆவி அவன் சொல்றான், ஆன் இவர் மேலே ஆவியானவர் இறங்கி வந்ததை நான் கண்டேன், இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குடி. ஆகவே யோவான் ஸ்நானகன் இயேசுவை இனங்கண்டு கொள்வதற்காக ஆவியானவர் புற உருவம் கொண்டு இயேசு மேலே இறங்கி வந்தார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் இயேசு ஞானஸ்தானத்தோடு தான் தன்னோட பகரங்க பப்ளிக் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கார். அதுக்கு முதல் இயேசு எது ஊழிய செய்ததாக நான் பார்க்க இல்லை. ஆனால் இயேசு ஊழியத்தை தொடங்குறதுக்கு முதல்ல முதலாவது தேவன் நீதிக்கு கீழ்ப்படிந்து இயேசு ஞானஸ்தானம் பெறுகிறார். ஞானஸ்தானம் பெற்ற பொழுது பிதா வானம் திறக்கிறது, பிதா பேச என்ன தெரியுமோ, இவர் என்னுடைய நேசகுமார், இவர் மேல நான் யோசிப்பு என்ன தெரியுமோ, தேவகுமாரன் நேசகுமாரன் என அழைக்கப்பட்டார். எப்பொழுது தெரியுமோ, யாரும் சரிபடுத்தப்போ. என கருமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசு கொடுத்த இரண்டாவது முக்கியமான கட்டல் என்ன தெரியுமா, முதலாவது புறப்பட்டு போங்கள், இரண்டாவது
நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி.
சோ புறப்பட்டு போங்கள், இரண்டாவது சீசராக்குங்கள், மூன்றாவது ஞானஸ்தானம் கொடுங்க, நாலாவது என்ன தெரியுமோ, நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணினவைகளை நீங்கள் பட்டுவளுக்கு உபதேசம் பண்ணுங்க. சோ நான்கு காரியங்களை ஆண்டவர் இயேசு சொன்னார். ஒன்று புறப்பட்டு போங்கள், இரண்டாவது சீசராக்குங்கள், மூன்றாவது ஞானஸ்தானம் கொடுங்கள், நாலாவது நான் உங்களுக்கு உபதேசித்தவைகளை அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த நான்கு காரியங்களையும் இயேசு கிறிஸ்து பரலோகம் ஏறி போறதுக்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். சோ இந்த காரியத்தில் நான் ஒரு காரியத்தை எடுத்து அதை பார்த்து பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுறேன். சோ புறப்பட்டு இதை சொல்லிப்போட்டு தான் சொன்னாரு, உலகத்தின் முடிவு வரைந்தும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். அப்ப என்ன கேட்டீங்களா இருந்தால், இப்படி அந்த வசனத்தின்படி நாம யோசித்தால், இந்த வசனத்தை இந்த ஆணையை கை கொண்டு போறவங்களோடு ஆண்டவர் இயேசு கூட இருப்பது சொல்லி வாக்கு பண்றார். ஏதோ வானத்தினும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, கத்துடைய நாமத்துக்கு பயன்படாது. சரி, சோ முதலாவது நாம் என்ன பாக்குறோம், புறப்பட்டு போங்க, ரெண்டாவது சீசராக்குங்கள். சோ இங்கதான் நான் நீக்க பாக்குறேன், எனக்கு அறிமானவர்களே, சீசராக்கு. சோ இந்த சீசத்துவத்தை குறித்து வேதத்துல பார்க்கும் பொழுது நான் சொல்றதை கேளுங்க, இது ஒரு மிக ஆழமான ஒரு உபதேசமாக காணப்படுது. காலை யோசித்து இதை நான் எப்படி பேசுறதுன்னு கூட நான் யோசித்து கத்தருக்கு சொல்றேன். ஏனென்றால் நான் கற்றுக்கொண்ட எல்லாத்தையும் நான் பேசுறதில்லை, எனக்கு பேசுறதுக்கு ஒரு பலம் வந்தா அதை நான் பேசுறேன். நான் கை கொள்ளாத ஒன்றை பேச நான் தொடிய விரும்பலை. ஆகவே சீசத்துவம் என்று நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது அது ரொம்ப ஆழமாக போகிறது, ஆழமான ஒரு அர்ப்பணிப்புகளை கொண்டு போகுது. வேளையிலே சீசத்துவத்தை குறித்த ஒரு ஐந்து அல்லது நேரம் இருந்த ஒரு ஆறு குறிப்பு சொல்லுவேன். இவைகளை கொஞ்சம் சீதுக்கு பாருங்க. நாம் இயேசுவுக்கு சீசராக இருக்க அழைக்கப்பட்டிருக்கு. மறந்துடாது, சீசர்களை பார்த்து இயேசு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன, ஒரு சீசன் தான் இன்னும் ஒரு சீசனை உருவாக்க முடியும். இன்னும் ஒரு படி மேல போகட்டு போகும். ஒருத்தர் இயேசுவுக்கு உண்மையான சீசனாக இருந்தா அவன் தன் வாழ்நாளில் இன்னும் ஒரு சீசனையாக அவர் உருவாக்கித்தான் சீசத்துவத்தை குறித்த நிபந்தனைகளை குறித்து நான் சொல்ல போறேன். தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க. வசனம் என்கின்ற கண்ணாடியிலே நம்மை பார்த்து நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்வோம். எங்கு நாம் திறந்தடும், எங்கு நாம் மாறணும், எங்கு நாம் சரிப்படும், எதை விடணும், எதை எடுக்கணும். சீசத்துவத்தை குறித்து சொல்லும் பொழுது முதலாவது நிபந்தனை சீசத்துவத்தை சொல்லப்படும் பொழுது அப்போஸ்தலர் பதினோராவது அதிகாரம், சீக்கிரமாக பாருங்கள், அப்போஸ்தலர் பதினோராவது அதிகாரம் 25-26 நாம் வாசிக்க கேட்போம். எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்க, அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 25-26.
பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து,
ஒரு வருஷ காலம், ஒரு வருஷ காலம் பவுலும் பர்னபாவும் அந்தியோக்கியா சபையில இருந்து படி,
அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிச்சு.
முதல் முதல் எருசலேமிலே அல்ல, எனக்கு ஆச்சரியம், அந்தியோகியாவில் இருந்த சீசர்களுக்கு தான் முதல் முதல் கிறிஸ்தவ பேர் வந்திருக்கு. ஆனா ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குது, எருசலேமில். அப்ப உபத்திரவத்தை சேவா நிமித்தம் எழும்பின உபத்திரவத்தை நிமித்தம் சிதறப்பட்டவர்கள் சபாரியால போய் சுவிசேஷத்தை அறிவித்தாக்க அதுல பெருப்பு. சோ இங்க அந்தியோகியாவில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு. சாதாரண அப்போஸ்தலர்கள் அந்தியோக சபை ஆரம்பிக்கையில சாதாரண கிறிஸ்தவர்கள் சாதாரண சீசைகள் போய் தான் அங்கே சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. சபை இவைகளை கண்காணிக்கத்தான் பர்னபா அனுப்பினார்கள். பர்னபா போய் பிற்பாடு சவுலை தேடினார். வேண்டா சவுலை ஒருவரை சேர்த்துக் கொள்ள பயந்தபடியால் அவரை ஒதுக்கினார்கள், அவரை சேரவில்லை. ஆகவே இவன் போய் அவனை தேடி கண்டுபிடித்து அவன் நல்ல ஒரு மனுஷன். பர்னபாட கரெக்டர் இஸ் வெரி பியூட்டிஃபுல். சபையில பல பர்னபாக்கள் அவன் பவுல போல ஒரு பெரிய ஊழியத்தை செய்யாவிட்டாலும் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனாகிய பவுலை எழுப்பி கொடுற ஒரு பாக்கியத்தை அவன் பெற்றிருக்கிறான். ஒருவேளை அன்றைக்கு அவன் போய் சந்திச்சிருக்காவிட்டா பவுல நிலைமை என்னவோ நான் அறிய. அவன் போய் பவுலை தேடி கண்டுபிடிச்சு தன்னோடு கொண்டு வந்து எங்க அந்தியோக்கிய சபையில வச்சு இப்ப போதிக்கிறான். நல்ல கவனிங்க, ஒரு வருஷம் வன்னிய ஒரு வருஷம் பவுலும் பர்னபாவும் அந்தியோகுவில் இருக்க சபைக்கு தேவனுடைய வசனத்தை போதிக்கிறான், ஆண்டவருடைய வசனத்தை போதிக்கிறான். எனக்கு இதை பார்க்கும் பொழுது ஆச்சு என்ன தெரியுமோ, ஒரு வருஷமாக சபைக்கு பவுலும் பர்னபாவும் தேவனுடைய வசனத்தை போதிச்ச போது அங்கு என்ன நடந்திருக்குது, அந்த உபதேசம் அவர்கள் பேசின வசனங்கள் அவர்கள் சொன்ன தேவனுடைய வார்த்தைகள் அவர்களால சொல்லப்பட்ட உபதேசத்தை கேட்ட சபை மக்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு பெரிய திருப்பம், வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய திருப்பம். ஆகவே அவர்கள் என்னென்று அழைக்கப்பட்டிருக்கார்கள், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கார். யாருக்கு கிறிஸ்தவங்க என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது, சீசர்களுக்கு. சொல்றதை சிந்திங்க, முதன் முதல் அந்தியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவங்க என்ற பெயர் வழங்கி இருக்குது. அப்படின்னா யாரு கிறிஸ்தவர்கள், இயேசுவை பின்பற்றுகிற சீசர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அட இன்றைக்கு நிலைமையெல்லாம் மாறி போச்சு இல்லையா, கிறிஸ்தவ பேரை வச்சுட்டா அவன் கிறிஸ்தவ, வேறு என்று பேரை வச்சுட்டா கிறிஸ்தவர், ஜேம்ஸ் என்று பேரை வச்சுட்டா கிறிஸ்தவர். அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டா கிறிஸ்தவர். இன்னைக்கு பற்றி சொல்லுபடி பாரு, நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவ இல்லாதவனுக்கு சொல்லுன்னு சொல்றான். கிறிஸ்தவர்கள் என்ன, கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன், அதாவது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவன் கிறிஸ்தவன். சோ சீசத்துவத்தில் இருக்கிற முதல் நிபந்தனை என்ன தெரியுமோ, ஒரு உண்மையான சீசன் எப்படியாக இருப்பானா இருந்தால் இயேசுவை முதலாவது அவன் பின்பற்றி அவன் இயேசுவை பிரதிபலிக்கிறவனாக இருக்கான், அவன் தான் உண்மையான ஒரு சீசனாக இருக்கும். வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவனுடைய தெய்வீக சாயங்கள் தெய்வீக சுபாவங்களை நாம் வெளிப்படுத்துறவர்களாக, கிறிஸ்துவின் சாயலை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருந்தால் தான் இயேசுவுக்கு நாம சீசனாக இருக்க முடியும். ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம், 30 வருஷம் தட்சணும், ஆனால் ஆண்டவர் இயேசுடைய தெய்வீக சாயல்களை தெய்வீக குணநலங்களை அவருடைய தெய்வீக பண்புகளை நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்கிறோம், அப்பொழுதுதான் நாம் ஆண்டவர் இயேசுக்கு சீசனா இருக்க முடியும். ஏன் தெரியுமோ, இன்றைக்கு ஒருவேளை நான் கிறிஸ்தவ ஒரு பெஜ் குத்தலாம், ஆனால் இங்க அந்தியோவில் இந்த சபையில ஒருவரும் அவர்கள் தங்களை கிறிஸ்தவ அழைக்கல. நல்லா விளைக்கொள்ளுங்க, அந்தியோக சபையில இருந்த சீசர்கள் தங்களை கிறிஸ்தவ, சமுதாயம் அவர்களை சுற்றி சூழ்ந்திருந்த ஜனங்கள் அவர்களை கிறிஸ்தவ அடைந்த அர்த்தம் என்ன, அவர்கள் ஒரு வருஷமாய் கேட்ட உபதேசத்தினாலே கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தினபடியால் கிறிஸ்துவை தங்கள வாழ்க்கையில பிரதிபலித்தபடியால் சுற்றில இருந்த சூழல் இருந்த சமூக ஜனங்கள் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். இவர்கள் போய் பிரசங்கம் பண்ணல, நான் கிறிஸ்தவன் எங்களுக்கு கிறிஸ்தவன் என்று அழைகள் சொல்லி இவர்கள் ஒன்று சொல்ல இல்லை, இவர்கள் ஒரு பெஜ் குத்த இல்லை, ஆனால் இவர்கள் தங்கள் வாழ்வில் கிறிஸ்துவை கிறிஸ்துவை பிரதிபலித்தபடியால், கிறிஸ்துவை அவர்கள் பின்பற்றினபடியால், அவர்களை சூழலிருந்து சுற்றிலிருந்த சமூகம் சமுதாய ஜனங்கள் அவர்களுக்கு பேர் வைத்தார்கள். என்னமா, இவர்கள் கிறிஸ்தவர்கள். ஏன் இவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றினபடியால் கிறிஸ்தவர்கள், ஏன் இவர்கள் கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்விலே பிரதிபலிக்கிறபடியால் இவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆகவே முதலாவது சீசத்துவத்தின் முதலாவது நிபந்தனை என்னவென்றால், அல்லது முதல் படி என்னவென்றால், ஒருவன் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாக இருக்கணும், அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுபவனாக இருக்கணும். இடைக்கிட்ட வாழ்விலே எப்படிப்பட்ட சுபாவங்களை நாம் வெளிப்படுத்துகிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் போயிருக்கலாம், ஒருவேளை வேதத்தை குறித்த அறிவு நமக்கு இருக்கலாம், அதை குறித்து நான் சொல்லல, ஆனா எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சாயலை நம்முடைய வாழ்வில் நாம் வெளிப்படுத்துகிறோம். நாட்கள் போக போக, வருஷம் போக போக, நம்முடைய வாழ்வில் ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி, ஒரு 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 தேர்ந்த கிறிஸ்துவர்கள் நாம் இருக்க வேண்டும் இல்லையா? நீங்களே யோசித்து பாருங்க. எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சாயல் இன்னைக்கு நாம வேலை செய்யற இடத்திலேயோ, நாம இருக்கிற இடங்களிலேயோ, நாம போய் பாரு இடங்களிலேயோ, நம்மை பார்த்து உலகம் மற்றவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்களா? அல்லது வேலை செய்யற இடங்களில், நாம போற இடங்களில உலகத்தோடு சேர்ந்து நாமளும் வாழ்ந்து ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு அவகீர்த்திய உண்டு பண்ணுகிறோமா? விசுவாசி நம்மை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நாம வாழுகிறோமா? ஆண்டவர் துக்கப்படுற அளவுக்கு நாம வாழுகிறோமா? கேட்கிறேன், நமக்குள்ள போறது இல்ல வசதி, நம்ம பூட்டி வச்சிருக்க கதவு, அவ ஆண்டோட வசனம் உள்ள போறது. There's no change in our life. Not at all. காலம் போகுது, வருஷம் போகுது, தற்செயப்பட்ட 10 வருஷம் அம்பட்டம் அடிக்கிறோம். பட் ஆண்டவுடைய தெய்வீக சுபாவம் நம்முடைய வாழ்வில் வெளிப்படை இல்லையே, அந்த வாசனை நம்முடைய வாழ்வில் வீசுது இல்லையே. சோ புறப்பட்டு போங்கள் சீசராக்கு. நான் யோசித்தேன், நான் இயேசுவுக்கு ஒரு சீசனா இருந்தா தானே மற்றவனை சீசனாக்கல. நானே அப்படி இப்படி இருந்தா மற்றவங்களை எப்படி சீசராக்க? இவைகளெல்லாம் நாம யோசிக்கிறது இல்ல. ஏன்னா நம்ம இருந்தது வேற காரியக்கு நிரம்பி இருக்கு, வேற எண்ணுக்கு நம்ம உள்ளத்துல இருக்கு. சோ இயேசுக்கு சீசராக இருக்கணும் இருந்தால், முதலாவது நாம் இயேசுவை பின்பற்றுவளாக நம்முடைய வாழ்விலே அவருடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கிறவளாக இருக்க. பெருப்பியர் நிருபம் 4வது அதிகாரம், சீக்கிரம் பிலிப்பை எழுதிட்டு நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு வசை படி.
கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள்
எவைகளோ, கடைசியாக அந்த லெட்டர் அவர் எழுதி முடிக்கும் பொழுது ஃபைனலாக சில வேர்ட் சொல்றார். ஃபைனலி மை பிரதர், கடைசியாக என் சகோதரரே, சொல்ல படிங்க.
உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ,
உண்மை உள்ளவைகள் எவைகளோ,
ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள்.
இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். கடைசியாக சகோதரர், எழுதுற கடிதம், கடைசியாக என்ன சொல்ற, உண்மை உள்ளவைகள் இவைகளும், ஒழுக்கம் உள்ளவைகள் இவைகளும். உலகத்துலதான் உண்மை இல்லையே, எங்கும் போலிகள் மறைஞ்சு கிடக்கு. ஆனா சபைக்குள்ளே அது வந்துடக்கூடாது. உலகத்துல உண்மை இல்லாத தன்மைகள் உருவாகி கொண்டிருக்கலாம், பெருகி கொண்டிருக்கலாம், அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. ஆனால் அது உள்ளே வந்திருக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளே உண்மை இல்லாத தன்மைகள் உருவாக கூடாது. ஒரு காலத்துல நாம் அப்படி இருந்தது, ஆனா இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்றது இல்லையோ, நான் அடிக்கடி சொல்றது இல்லையோ, உங்களுக்குள்ள ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மறந்துடாது. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் வாசம் பண்ணுவதை அந்த ரகசியம் உலகத்துக்கு அது புரியாதான, உனக்கு அது தெரியும், எனக்கு அது தெரியும். எனக்குள்ள ஒருவர் வாழ்கிறார், உனக்குள்ள ஒருவர் என்ற கிறிஸ்து நமக்கு ஜீவன், ஆகவே சாவு நமக்கு ஆதாயம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் முழங்கினார். பிலிப்பி முதலாவது நிருபம் 1வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். எனக்கு அறிமான தேவனுடைய ஜனமே, உலகத்தில் உண்மையில்லாத தன்மைகள் பெருகி கொண்டிருக்கு, போலிகள் பெருகி கொண்டிருக்கு. அது மாத்திரமல்ல, வேதத்தோடு சொல்ல தெரியுமோ, ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ, நீதி உள்ளவைகள் அவைகளோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, இவர்களுக்கு உலகத்தில் பஞ்சம் இல்லையா? இன்றைக்கு அறிவு பெறுகுது, விஞ்ஞானம் வளருது, ஆனா இப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கு நாம் காண்றது கடினமா இருக்கு. அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுபோ, புகழ் எதுபோ, இல்லை கவனிங்க, இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்க. இங்கதான் நீங்க சிந்திக்கணும். ஹலோ, இப்படி சொல்லிட்டு சொல்றாரு, இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கு. You know why? ஏன் தெரியுமோ, நான் உங்களுக்கு சொல்லி கேட்கணுமே. ஒரு ஆவிக்குரியவன் அல்லது ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி முதலாவது தன் இருதயத்தின் நினைவுகளை சரிப்படுத்தணும். இதுதான் வேர். பாருங்க, நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்கள், நினைவுகள், நோக்கங்களில் மொத்த வடிவம் தான் நம்ம வாழ்விலே வெளிப்படுகிற வார்த்தைகளோ செயல்களோ கிரியைகளோ. அதான் நம்ம உள் மனுஷன். அவன் ஏன் சொன்னார், பாத்திரத்தை முதலாவது சுத்தமாக்கு, அப்பொழுது வெளிப்புறம் சுத்தமாகும். அவ பாத்திரத்தின் உட்புறம் சுத்தமாக்கப்பட்டா வெளிப்புறம் தானாக சுத்தமாகும். ஆனா பரிசேயர் அதைத்தான் மாத்திட்டாங்க. வெளிப்புறத்தை சுத்தமாக வச்சிருக்க பார்த்தாங்க, உள்ளேயும் அசுத்தமா இருந்த ஆகவேதான் ஏசு அவங்களை பார்த்து வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறைகளே என்றார். வெளியில பார்த்தா அட இவரை பார்த்த நல்லா இருக்குது, ஒரு நல்ல உடுப்பும் போட்டு நிறைய நகைகளையும் போட்டு அங்கெல்லாம் அலங்கரித்து அழகுபடுத்தி அட பாருக்கு என்னவா இருக்கு. வெளியில பார்த்தா வடிவர், வெளியில பார்த்தா அந்த பூச்சி இந்த பூச்சி அல்ல, இதெல்லாமோ போட்டுக்கிட்டு எங்கேனாமோ கொழுவி கிழவி எதெல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு வெளியில பார்த்தா அழகாக இருக்கு, ஆனா உள்ளேயும். ஆனா உலகம் என்னத்தை பார்க்குது, அவுட்புட் வெளியே தான் பார்க்குது. ஆனா தேவர் என்னத்தை பார்க்கிறாரு, உள்ளத்தை பார்க்கிறார். இப்போதும் நம்முடைய உள்ளத்துல என்ன நினைவுகள் உருவாகி கொண்டிருக்குது என்றும், இப்பொழுதும் நம்முடைய இருதயத்துல என்ன நினைவுகள் இருக்கிறது என்பதையும் தேவன் அறிவாரே. மனுஷனுடைய இருதயத்தில் நினைவுகள் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு மனுஷனை உண்டதுக்காக அவர் விசனப்பட்டார். அடுத்த வசனத்தில் நியாய தீர்ப்பு வெளிப்படுது. நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், ஒரு மனுஷன் அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை கண்ட்ரோல் பண்ணும். கண்டதையெல்லாம் நம்முடைய மனுஷன் நாம் நினைச்சு கொண்டிருக்க கூடாது. நினைவுகள் தான் வார்த்தையாக வெளிவருது, நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் தான் செயலாக செய்கைகளாக வெளிவருது, நம்முடைய இருதயத்தின் நோக்கத்தான் வாழ்க்கை நோக்கமாக மாறிவிடுது. ஆகவே நான் சொன்ன திரும்ப 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 சொல்றேன், முதலாவது இருதயத்தின் நினைவுகளை சரிப்படுத்து. ஏன் தெரியுமோ, தேவன் என்னத்தை பார்க்கிறாராம், இருதயத்தை பார்க்கிறாரா. மனுஷன் முகத்தை பார்க்கிறா, தேவன் என்னத்தை இருதயத்தை. நாம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரை குறித்து நாம என்ன நினைக்கிறோம், தேவோட வசனத்தை குறித்த என்ன அறிவு நமக்குள்ள இருக்குது, நாம எதற்காக வாழுகிறோம், ஏன் வாழுகிறோம், எப்படி வாழுகிறோம். God knows everything. நம்முடைய மனதில் இருக்கிற அனைத்தையும் அவர் அறிவாரே. அவர் சொல்றது இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆகவே நான் சொல்லுவேன், தெய்வீக சாயல்கள் தேவனுக்கேற்ற பண்புகள் நம்முடைய வாழ்விலே வெளிப்பட முதலாவது நம்முடைய இருதயத்தை நினைவுகளை சரிப்படுத்தணும். நன்மையான வார்த்தைகளை பேசணும், பக்தி உள்ள வார்த்தைகளை பேசணும், பரிசுத்த வார்த்தைகளை பேசணும். ஆகவே முதலாவது என் இருதயத்தின் நினைவுகள், மனுஷன் பொல்லாதவனாக இருந்த நலமானவர்கள் எப்படி பேசுவான் என் இயேசுவுக்கு. நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க பிரியம்பாம்பு குட்டிகளே உங்களே இல்லை சரியும், பிரியம்பாம்பு குட்டிகளே நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள். இருதயத்தை நிறைவினாலே வாய் பேசும்படி இயேசுங்க. எனக்கு அறிவான தேவன பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு முன்பாக நாம் சுத்தமாக இருக்கணுமாக இருந்தா, ஆண்டவரை கேட்ட பண்புகள் நமக்குள்ள இருக்க முடியுமாக இருந்தால், கிறிஸ்துவை நம்முடைய வாழ்விலே பிரதிபலிக்க முடியுமாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி ஆண்டவர் இயேசுக்கு உண்மையான ஒரு சீசனாக இருக்கணுமா இருந்தால், திரும்ப 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 எல்லாருக்கும் நான் சொல்லி அனுப்புறேன், எனக்கு சேர்த்து பரிசங்கம் பண்றேன், நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நாம் சரிப்படுத்தும். அங்க இருக்கிற கோணல் தான் நம்முடைய வாழ்விலே வெளிப்படும். தேவனை தேடுகிற உணர்வு உள்ளே இருக்குமாக இருந்தால் நம்முடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய மாற்றம். கண்டதையும் பேசுகிறோம், தேவையில்லாத பரிகாசங்கள், பகுடிகள், ஆண்டவர் விரும்பாத வார்த்தைகள், உலகத்தை நான் தான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, நம்முடைய வார்த்தையில் ஒரு குவாலிட்டி இருக்கணும். யூனோவா, ஏன் தெரியுமோ, தேவனுடைய பிள்ளை மறந்துடாது. உலகத்தவன் கண்டதையும் கதைப்பான், அவனுக்கு தான் கட்டுப்பாடு இல்லை. நீயும் நானும் தேவனுடைய பிள்ளையப்பா, ஆண்டவோட ரத்தத்தினால விலை கொடு, இயேசுவோட ரத்தத்தை கொடுத்து விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. ஆகவே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய இருதயத்தில் இருந்து வாயில இருதயத்தில் இருந்து வாயால புறப்படுற வார்த்தைகளில் ஒரு தரம் இருக்க வேண்டாம். ஏன் தெரியுமோ, இந்த வாயால தானே ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஸ்தோத்தரித்து ஜெபித்து ஒன்றாடி விண்ணப்பம் பண்ணி, இதே நாவுக்கை இதே வாயை நாம் அசுத்தமான வார்த்தைகளை தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அலங்கோலப்படுத்தி அசுசிப்படுத்திக் கொண்டு கத்தாவே ஸ்தோத்திரம் பண்ணி நாம பாட்டு பாடினால் எப்படித்தான் அதை ஆண்டவர் கேட்பாரோ. நீங்களே யோசி, எனக்கு சேர்த்து தான் பிரசங்கம் பண்ற. அவர் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையில ஒரு தரம் இருக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை. அந்தியோகிய சபையில இருந்த சீசர்களுடைய வார்த்தையிலே அவருடைய வாழ்க்கையில ஒரு தரம் இருந்திருக்கு. ஆவே சமுதாயம் அவர்களை கிறிஸ்தவர்கள் சொல்லி இனங்கண்டு அவர்களை கிறிஸ்தவன் சொல்லி பெயரே கொத்தி இருக்குது. இன்றைக்கு நம்மை குறித்து நம்ம பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? நாம வேலை செய்யற இடங்களில நம்ம குறித்து நாம் மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்? நாம இருக்கிற இடங்களிலே, நாம் இருக்கிற சித்திகளிலே இன்றைக்கு நம்மை குறித்து என்ன சொல்ற? இன்றைக்கு சில இடங்களிலே இயேசுவை குறித்து சொல்ல முடியாமல் இருக்குது. சுவிசேஷத்தை குறித்து சொல்ல போனா கொஞ்சம் பொறுங்க, அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இவரை பற்றி தெரியுமா, அவங்க சொல்ற கதைகளை கேட்டா வேதனையாக இருக்குது. ஆண்டவருடைய தாபத்துக்கு ஒரு அபகீர்த்தியை நம்ம கொண்டு வரக்கூடாது. திரும்ப ஆண்டவருடைய தாபத்துக்கு ஒரு அபகீர்த்தியை கொண்டு வரும். இயேசுக்கு சீசனாக இருக்கொண்டால் முதலாவது இயேசுவை பின்பற்றணும். அதாவது அவரை நம்முடைய வாழ்விலே பிரதிபலிக்கணும். நம்பர் டூ, யோவான் சுவிசேஷம் சீக்கிரம் 13 அதிகாரம், சீசத்தில் இருக்க 2 காரியம், யோவான் 13 அதிகாரம் 34-35 படிங்க. 34-35
நீங்கள் ஒருவரி ஒருவர் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள், நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்கிற புதிதான கட்டளை.
ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள், அது மாத்திரம் இல்ல,
நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல,
நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா. இது ஒரு பெரிய எடுத்துக்காடு இல்லையா? ஆண்டவர் இயேசு தன்னை மாதிரியாக வைத்து பேசுகிறார். அதாவது சொல்ல போனால் அவர் வாழ்ந்ததை போதித்தாரு, அவர் போதிச்சதை வாழ்ந்தார். நல்லா விளைக்கணுங்க. இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்ததை போதிச்சாரு, போதிச்சதை வாழ்ந்தார். அவர் சொன்னாரு, நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாக, நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாருங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யூதாஸ் கரியோத். இயேசு கிறிஸ்து ஆரம்பத்திலிருந்தே யூதாஸ் தன்னை காட்டி கொடுப்பான்னு நல்லா தெரியும். ஆனா நான் நினைச்சு பார்ப்பேன், எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் மற்ற 11 பேர் மேல வச்ச அதே அன்பு ஆண்டவர் இயேசு இவன் பேர் வச்சிருக்கேன். ஆனா ஆரம்பத்தில் யூதாஸ் தன்னை தாட்டி காட்டி கொடுப்பான்னு சொல்லி மற்ற சீசருக்கு சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா ஒருவேளை எந்த அண்டர்ஸ்டாண்டிங் படி மல்குசுட காதை அறுத்த பேதுரு யூதாசிக்கு என்ன செஞ்சிருப்பாரோ தெரியாது. ஆண்டவர் அதை சொல்லவே இல்லை. கடைசி நாட்கள் வரும்பொழுதுதான் அதை வெளியிடுற, என்ன தெரியுமோ? ஆனால் ஆரம்பம் தொட்டே யூதாசு தன்னை காட்டி கொடுப்பான்னு நல்லா தெரியும். ஆனால் தன்னை காட்டிக் கொடுக்க போறவன் மேலும் கொஞ்சம் சிந்திச்சு பாரு, சிந்திச்சு பாரு. தன்னை காட்டிக் கொடுக்க போகிற யூதாசை மற்ற 11 பேர் போல பாவித்து அவர் மேலும் அன்பு கொண்டிருக்கிறார். இது இவ்வளவு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு, யோசித்து பாரு. அப்படிதான் ஏன் சொன்னாரு, உங்கள் சத்ராதிகளை சிதையுங்கள். 5:44 பத்தி நான் வாசிக்கிறோம் இல்லையா? நமக்கு கடினம் தான், ஆனா ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்வில் நாம கை கொள்ளணுமே. இதைத்தான் நாம் போட வாரம் நாம கேட்டோம் இல்லையா? நாம ஒருவர் ஒருவர் அன்பா இருக்கணும்.
நீங்கள்
தேவனுடைய பிள்ளைகள் ஒருவர் மேல ஒருவர் அன்பா இருந்தால் உலகம் நீங்கள் என்னுடைய சீசர்கள் இனம் கண்டு கொள்ளும். அது என்ன பெரிய ஒரு எடுத்துக்காட்டு பாரு. பெரிய ஊழியத்தை செய்வதனால நான் இயேசு கிறிஸ்துவின் சீசன் உலகம் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஒருவர் மேல ஒருவர் வைக்கிற உண்மையான ஊக்கமான பரிசுத்தமான அன்பு உலகம் கண்டுகொண்டு நாம் ஆண்டவர் இயேசுடைய சீசன் கத்தோட நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையான அன்பு ஏற்றத்தாழ்வு வச்சிருக்காது. உண்மையான அன்பு உலகத்திலே உலகம் அன்பு என்ன தெரியுமோ, உங்கடத்துல பணம் இருந்தா, உங்கடத்துல படிப்பு இருந்தா வந்து ஒட்டும், உங்களிடத்துல திறமை இருந்தா வந்து ஒட்டும், அல்லது உங்களால ஏதாவது ஒரு நன்மை எனக்கு இருக்குமா இருந்தா அட்டா 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 அட்டா. செல்வந்தனுக்கு அநேக சிறியதுகள் உண்டு, தரித்திரனோ தனக்கு அடுத்தவனாலும் மறக்கப்பட்டு போறான், பகைக்கப்பட்டு போறான் என்று வேதம் சொல்லுது இல்லையா? செல்வம் செல்வாக்கு இருந்தா, திறமை இருந்தா நண்பர்கள் வந்து தேடுவார்கள், கோடுவார்கள். ஆனால் நம்மகிட்ட ஒன்றும் இல்லையோ, உண்மையான உறவுகளையே தூர போகும் பாரு. இது உலகம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் நானும் அப்படி இருந்தால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆகவே சபையில எந்த விதமான வேறுபாடு இருக்கவே இருக்கக்கூடாது. நான் அதை அழுத்தி சொல்லுவேன், சபையில தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நீங்கள் நானும் இயேசுவுக்கு உண்மையான சீசர்களாக இருக்கவே முடியாது. ஒருவரை நாம் என்ன 10 வருஷம் 20 வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம், பரிசுத்த அபிஷேகம் ஊழியத்தை செய்திருக்கலாம், அதை பற்றி நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர காரியம் ஆண்டவுடைய வசதத்தின்படி ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்க தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஏற்ற தாழ்வுகள் வித்தியாசங்கள் இருக்குமாக இருந்தால் நான் ஆண்டவர் இயேசுவுக்கு சீர்ந்ததாக இருக்க முடியாது. சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன், குறைவுகள் இருக்கலாம். ஆண்டவர் இயேசு நமக்கு தந்த கட்டளம்படி ஒருவர் ஒருவர் அன்பா இருக்கணும். So don't put any condition to accept your brother or sister in Christ in the church. சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவுக்குள்ளே ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஒரு காலம் பின்னிக்க கூடாது. அவன் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் மனம் திரும்ப தேவனுடைய பிள்ளையாக இருந்தா நாம அவன் ஏன் தெரியும். தேவன் ஒரு மனுஷனை ஏற்றுக்கொண்டிருக்கு, தேவன் ஒரு மனுஷனை ஏற்க நானும் நீங்கள் என்ன அதிகாரம் இருக்குது அவங்களுக்கு தள்ளுவதற்கு, பொறுப்பு தள்ளுவதற்கு. யோசித்து பார்க்கவே நமக்கு பயமா இருக்குது இல்லையா. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனை எப்படி இப்ப நீங்களே நானும் தள்ளுறது, நமக்கு என்ன அதிகாரம், யார் அந்த அதிகாரம் தந்தது? அப்படி இருக்கும்னா நீங்களே நானும் இயேசுக்கு உண்மை. சபைகளிலே வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது. அக்செப்ட் எவ்ரிபடி, ஒவ்வொருவரும் மட்டுமல்ல நாம் ஏற்றுக்கொள்ள கட்டுக்கொள்ளவனும் கடனாளிகளாக இருக்கிறோம். ஒரு சிலர்ல ஒருவரில் ஒருவர் அன்பாருங்கன்னு சொல்லி ஏ சொன்னாரே ஒழிய ஒரு சிலர்ல அன்பாகுறீங்கன்னே சொல்லு. ஆனா நாம என்ன, ஒரு சிலர்ல மாத்திரம் அன்பாரு. அதெல்லாம் ஆண்டவுடைய வசனத்தின் வெளிச்சத்தில் இவைகளெல்லாம் சரியான நம் எல்லா சபையிலும் எல்லா இடத்துல நாம் அன்பு கூறணும். ஒரு ஒரு சில தவறு விடலாம், அந்த தவறுகளை நாம் ஏற்றுக்கொள்ளணும் நான் சொல்லல. ஒரு சிலர் பாவம் செய்யலாம், பாவத்தை நாம ஏற்றுக்கொள்ள சொல்லல, பாவத்தை தவறுகள். ஆனால் அந்த நபர்களை நாம நேசிக்க ஒரு காரணம் என்ன தெரியுமோ, அவர்கள் எப்படியும் திருந்தணும், அவர்கள் எப்படி மாறணும், அவர்களும் தேவோட பிள்ளைகளாக இருக்க அந்த நோக்கத்தில் நாம் ஒருவர் ஒருவர் நாம் அணுகணும், ஒருவர் ஒருவர் ஆதரிக்கணும், ஒருவருக்கு சுத்த மனசாட்சியோடு பேசுங்கப்பா. டாக் ஈச் அனதர், ஒருவர் ஒருவர் பேசுங்க, சுத்த மனதோடு பேசுங்க. God knows everything. தேவன் அறிவார் நாம் என்ன உள்ளத்தோடு என்ன மனதோடு ஒவ்வொருவோடு அணுகிறோம், ஒவ்வொருவோடு பேசுகிறோம் தேவன் அறிவார். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை தான் தேவன் அறிவார். ஆகவே சபையில தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் சுத்த மனசாட்சியோடு பேசுங்க, திறந்த இருதயத்தோடு பேசுங்க. ஒளிச்சு மறைச்சு கள்ளங்களையும் கவடுகளையும் நம்முடைய இருதயத்தில் வச்சு நாம பேசுவோமா இருந்தால் ஆண்டவர் இயேசுவுக்கு சீடர்களாக இருக்கிறது முடியாத காரியம் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சபைகளில சத்துரு விதைக்கிற ஒரு பெரிய களை இது. எனக்கு அநேகருக்கு தேவனோட உறவு சரியா இருக்குது, ஆனா சக சக சகோதரிகளோடு உறவு சரியில்லை. நாம ஒரு சபையில கிறிஸ்துவனாக இருக்கும், தேவனத்தில் அன்பு கூறணும், அதே போல நம்ம சகோ சகோதரத்தில் அன்பு கூறணும். இப்படித்தானே இயேசு நமக்கு கட்டுக் கொடுத்தார். கற்பனையில பிரதான கற்பனை எது, தேவனாய கத்திடத்தில் உன் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை, ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கட்டளை, இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் என்னடா, உள்ள அன்பு கூறது போல உங்களுக்கு தெரியுமா அவர் எனக்கு என்ன செய்தார், உங்களுக்கு தெரியுமா அவர் என்ன சொன்னார். அப்படி சொன்னா ஆண்டவிடத்துல நீ குற்றம் செஞ்சு போட்டு எப்படி போய் கேட்க போறாய். உன் கடனாளிகளுக்கு என்ன, என் கடனாளிகளுக்கு நான் மன்னிக்கிறது போல என் கடன்களை எனக்கு மன்னி. சபையில நாலு பேரை மன்னிக்கிறது, நாலு பேரோட கதைக்கிறது, பகை, ஒழுக்கு, கசப்பு, கோபம், முரட்டாட்டங்கள், கீழ்ப்படியாத தன்மைகள், பிசாசின் சாயல் இல்லையா. ஆனா அந்தியோவில் இந்த கிறிஸ்துவுக்குள்ள இயேசுவை வெளிப்படுத்தி இருக்க ஒருவர் அன்பா இருந்திருக்க. அவர் உலகம் அவங்களை சீசகன் சொல்லி இருக்குது. இயேசுக்கு சொல்றார், நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பா இருந்தால் அதனால் என் சீசகன் உலகம் கண்டுகொள்ளும். சோ லவ் ஈச் அண்ட் அதர் வித் ஓபன் ஹார்ட், வித் பியூர் ஹார்ட். ஒருவர் ஒரு வேத சொல்றது ஒருவர் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுது. நம்ம மனசாட்சி தெரியுமே, நாம் ஏன் ஒரு சிலர் அன்பு கூறுறோம், ஏன் ஒரு சில பேர் நெக்லேட் பண்றோம், வாட் இஸ் த ரீசன், ஏன் நமக்கு சிலர் பிடிக்குது ஏன் சிலர் பிடிக்குது இல்லை. அப்படியும் இயேசு பார்த்தால் இன்றைக்கு நாம எங்க இருக்கிறது, நாம யாருக்கு சொந்தம், நாம எங்க போகிறோம், நம்முடைய வாழ்க்கை எங்க போகுது, நாம இதுக்களை எப்படி யோசிக்கிறது, நாலு பேரோட பகையில எப்படி திருவிழத்துல பங்கு பெறும், இதை நாம யோசிக்கிறது இல்லை. மூன்றாவது இவ்வாறு காரியங்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கு. ஆண்டவருடைய உபதேசங்கள் ஒரு கட்டத்துல சீசக்கு கேட்டாங்க, ஆண்டவரே இதை எப்படி ஆகும்? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, தேவனாலே கூடாதான், மனுஷராலே கூடாதான். ஏனென்றா சிலருக்கு ஆண்டவோட போதனைகள் எப்பயும் கம்ஃபர்டபிளாக இருக்கணும், ஆறுதலாக இருக்கணும். ஆனா நம்ம வாழ்வில் இருக்கிற அலங்கோலங்களை அகற்றுவதற்கு ஆண்டவர் அவ்வப்போது சில சத்திர சிகிச்சைகளை செய்யறதுக்கு இடம் கொடுக்க விருப்பம் இல்லை. டோன்ட் டச் மீ, நான் இப்படியே இருக்கிறேன். பட் ஐ லவ் ஜீசஸ். ஆனா ஆண்டவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குறதுக்கு நாம இடம் கொடுக்கிறேன். நமக்கு ஏற்ற வசனங்கள் வரணும், நமக்கு ஏற்ற போதனைகள் வரணும். கடைசி நாட்களில் தங்களுக்கு ஏற்ற போதனைகளையும் தேடுவார்கள் என்று வேதம் சொல்றேன். நான் பல இடத்துல பார்த்திருக்கேன், தேவனுக்கு முன்பாக நான் சொல்றேன், பாவங்களை குறித்து பாவங்களை கண்டிக்கிற பிரசங்கங்கள் குறைந்து போகுது, பரவச பேச்சுகள் பெருகுது. என்ன பலமான வாழ்வு, எப்படி பலமாக வாழ்றது, இப்படிப்பட்ட போதனைகள் அதிகமாக கிறிஸ்தவ உலகத்தில் பொறிக்கொண்டது. ஆகவே சபைகளிலே ஒரு தரம் இல்லாம ஆண்டவருடைய சபைகள் எங்கேயோ போகுது, எங்கேயோ போகுது, எங்கேயோ போகுது. நம்ம பிள்ளைகளை தட்டிக்க கூடாத ஒரு போதகர், ஒரு போதனை இருந்தால் நலமா இருக்கு. நாம தவறு செய்கிறபடியாத்தான் தேவ வசனம் வரும் பொழுது இவர் எங்களுக்கு அடிக்கிறார் அப்படின்னு ஒருவேளை நம்ம மனசுல நினைக்கிறோம். ஆனா தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வசனமாக ஏற்று ஆண்டவரே நீர் என்னோட பேசுகிறேன், நான் மனம் மறந்துறேன், மனம் திரும்புறேன், அந்த பக்குவம் நமக்கு ஏன் இல்லை? தேவனால் பிறந்தவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறார். நீங்கள் பிசாசினார் உண்டு, ஆகவே தேவனுடைய வசனத்துக்கு செவி கொண்டு இயேசு கிறிஸ்து டைரக்டாக சொன்னார். பரிசேரப்பார், இவைகளை எல்லாம் நாம வாசித்து சிந்திக்க வேண்டிய காரியங்கள் இல்லையா? யோசித்து பார்.
உலகத்துல
போனா இப்படியான போதனை இருக்காது. யாதொரு இடத்துல வந்து
தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாயிருக்க மாட்டான்.
இத பார்த்தா சில பேர் நமக்கு பயமா இருக்கு. அப்படின்றா என்ன? தகப்பனை தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் பொறுத்து விட சொல்றாரோ இயேசு, தள்ளிவிட சொல்றாரோ இயேசு? இல்ல, ஆவி தேவனுடைய வசனத்துக்கு இந்த ஸ்பிரிட், ஆவி இந்த பக்கமே முக்கியம். சில போதனைகளை நேரடியாக நாம் எடுக்கிறது ஆபத்து. அப்படி தெரியாமல் நாம் அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கிறதும் விபரீதம். சோ தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதர சகோதரியையும் ஜீவனையும் மறுக்காவிட்டால் எனக்கு சீசத்துவத்தில் இருக்கிற மூன்றாவது படி என்ன தெரியுமோ? சுய வெறுப்பு, செல்ஃப் டினாயல். இது குறித்து கொஞ்சம் முறிவா பேசலாம். புற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு படித்தால் நேரத்தை தான் பார்ப்போம். ஏனால் இது ஒரு வளர்ச்சியின் உச்சகட்டம். ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காடு தராதரத்தை நம்ம பார்க்கல, அவரோட வளர்ச்சியை நம்ம பார்க்கல. சோ அதாவது சுய வெறுப்பு, சுயத்துக்கு சாதல். இந்த வசனத்தை டைரக்டியான வியாக்கியானத்தை சொல்ல போன தகப்பனையாவது தாயாவது தாயாவது பிள்ளைகளாவது ஆண்டவரிலும் அதிகமாக நாம நேசித்து அதுக்கு முதல குடும்பமாக இருந்தால் நாம் இயேசுக்கு சீசனா இருக்க முடியாது. லவ் யுவர் வைஃப், லவ் யுவர் சில்ட்ரன், ஓ ஃபாதர் அண்ட் மதர். வேதம் நமக்கு தெளிவாக போதிக்குது. ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு மேலாக அல்லது அவருக்கு கொடுத்திருக்கிற இடத்தை இன்னும் ஒரு நபருக்கு நாம கொடுப்போமாக இருந்தால் வெளிப்படையா சொல்லட்டுமா, அந்த நபர் தான் நமக்கு விற்கிறார். ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தா ஆண்டவர் இயேசு இறைவன் தேவனுடைய குமாரனுடைய இடத்தை நம்முடைய வாழ்வில் வேறு ஏதாவது ஒரு நபரோ ஒரு பொருளோ எடுத்தால் நான் சொல்லுவேன், அதுதான் நமக்கு விற்கிறார். இப்ப நாம விக்கிரகங்களை கும்பிட மாட்டோம் இல்லையா? நாம் அதில் தான் விடுதலையாகிட்டோம், ஸ்தோத்திரம். ஆனால் நாம் அறியாத சில விக்கிரகங்கள் ஒருவேளை இன்னும் நம்முடைய வாழ்வில் உண்டோ? அதற்குத்தான் நமக்கு வசன வெளிச்சம் வேண்டும். எந்த அளவுக்கு வசன வெளிச்சம் வருகிறதோ அந்த அளவுக்கு தான் நம்ம மாற முடியும், மனம் திரும்ப முடியும். சீசத்துவத்தில் இருக்கிற மூன்றாவது படி என்ன தெரியுமா? சுய குருசாதன். சோ இதை குறித்து வியாக்கியானப்படுத்த விடுவாக இருந்தால் இந்த சம்பவத்தை சுயத்துக்கு சாதல் அல்லது சுய வெறுப்பு என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற சொந்த வெறுப்பு, வெறுப்புகள், ஆசைகள், திட்டங்கள், நோக்கங்களை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு தேவனுடைய விருப்பங்கள், தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய நோக்கங்கள், தேவனுடைய சித்தங்களை நம்முடைய மனதில் எடுத்து அதற்காக நாம் வாழுகிற வாழ்வுதான் இயேசுவுக்கு சீசனாக இருக்கிற வாழ்வு. இதை விளங்கப்படுத்த வியாக்கியப்படுத்த வேத்திருந்த ஒரு நபர் நான் எடுக்கட்டுமா? அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். மரியா, நம்ம எல்லாருக்கும் தெரியுமே இயேசுடைய தாய் மரியா. நல்லா விளைய கொடுக்கும். கன்னிகை. ஒரு நாள் மரியாள் வீட்டில் இருக்கிறார், தனிமையில் இருந்தாலும் திடீரென பார்த்தா தூதம் வந்து நிற்கிறான். இவன் நினைச்சே பார்த்திருக்க மாட்டான் இன்றைக்கு கேப்ரியல் என்ற தூதம் வருவான், என் வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் நினைச்சே பார்த்திருக்க மாட்டான். திடீரென அவன் கடிதம் போட்டுட்டு வர இல்லையே, லெட்டர் போட்டுட்டு இப்பதான் கால் பண்ணிட்டு வாங்க, இமெயில் அனுப்புங்க, அல்லது இப்பதான் ஹண்டி, ஹண்டி இல்லாட்டா ஹேண்டிகேப்சர் இல்லை, ஹேண்டிகேப்சர் ஒரு இல்லமும் வந்துட்டு இருந்தது. இலங்கையில போய் பார்த்தா எல்லா பெரும்பாலாக கையில் இலங்கையில கூட ஹண்டி இருக்கு பல. திடீரென பார்த்தா தூதம் வந்து நிக்கிறான். என்ன சொன்னா தெரியும் தெரியும் உங்களுக்கு இல்லையா? தேவனுடைய குமார் உன் கற்பத்தில் வந்தா. இப்ப நீ கொஞ்சம் யோசிங்க, தயவு செய்து சொல்றது நன்றாய் கவனி. இந்த சூழ்நிலை என்ன தெரியுமா? மரியாளுக்கு யோசேப் என்கேஜ்மெண்ட் பண்ணி இருக்குது. அதாவது மரியாள் ஒரு கன்னிகை, மரியாளுக்கு ஒரு மணவாளன் என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்கு. அப்ப மரியாள நினைவெல்லாம் என்ன? ஒரு கன்னி பெண், ஒரு திருமணமாகாத ஒரு வாலிப பெண், ஒரு மணவாளனுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்தா அவருடைய கனவு எல்லாம் எப்படி இருந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அவ மரியாளுடைய எண்ணம் எல்லாம் என்ன? மரியாளுடைய கனவெல்லாம் என்ன? தன்னை எதிர்கால வாழ்வை குறித்தும் தன் எதிர்கால கணவனை குறித்தும் அவ பெரிய கற்பனை கண்டு பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஆனா திடீர்னு பார்த்தா இப்ப யோசிப் என்ன திடீர்னு பார்த்தா கப்ரியல் வந்து என்ன சொல்றான்? உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்த பொழுது தேவனுடைய குமாரன் எனப்படும். என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, இப்ப மரியாள் தன்னுடைய சொந்த விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் வச்சுட்டு இப்ப தேவ திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இதத்தை நான் சொல்ல வர கேளுங்க, நமக்குள்ள சொந்த விருப்பங்களை ஒவ்வொருத்தரையும் கேளுங்க, ஒவ்வொருக்குள்ளுக்கும் பல விருப்பங்கள் அதான் நான் சொல்றேன் கேளுங்க, எனக்கு சேர்த்து தான் சொல்றேன் கேளுங்க. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய ஆசைகள் இவைகளையே நிறைவேற்றுவோமாக இருந்தால் நம் ஆண்டவர் இயேசுக்கு சீசராக இருக்க முடியாது. இப்ப நான் தேவனுடைய பிள்ளையாய் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய நோக்கம் என்ன, உம்முடைய விருப்பம் என்ன, அதை நான் நிறைவேற்றுறேன். என் சுய விருப்பங்களை நான் வைச்சுவிட்டு உம்முடைய விருப்பங்களுக்கு நான் தலைசாகி, இதற்கு பேர் தான் சுயத்துக்கு சாதல். என்னுடைய சொந்த விருப்பத்துக்காக நான் வாழ்ந்து சாபேனா இருந்தால் பரலோகத்தில் நான் வெறும் கையினாக எல்லாம் போகணும். அவ இன்னும் இடத்துல ஏன் சொல்றாரு? பல்லவத்தில் இருக்கிறவங்க பிதாவும் சித்தப்படி செய்யற பண்ண பல்லவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பான எல்லாமே என்ன நோக்கி கத்தாபே கத்தாபே கூப்பிடணும், அதுல பிரவேசிக்கிட்டு. ஆகவே நம்முடைய திட்டங்கள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய விருப்பங்கள் ஒரு பக்கம் இருக்கு, அதெல்லாம் மாமிச சித்தம். ஆனால் இப்ப தேவனுடைய மகிமையான திட்டங்கள், அவருடைய மேன்மையான திட்டங்களுக்கு இப்ப நான் செவி கொடுக்கணும் என்ற நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கு. ஆகவே நான் சொல்றேன் கேளுங்க, நம்ம சொந்த விருப்பு வெறுப்புகளை ஒருவேளை இப்படியான போதனை நீ கேட்காம இருக்கலாம், அல்லது கேட்க விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா நான் உனக்கு சத்தியத்தை சொல்றேன், நம்ம சுயத்துக்கு சாகணும், சுய விருப்பு பொறுப்புகளுக்கு சாகணும். ஆண்டவருடைய விருப்பத்துக்கு, ஆண்டவருடைய நோக்கத்துக்கு, ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம நாம் ஒப்பு கொடுக்கும். அவன் தான் அப்படித்தான் தேவனுடைய ராஜ்யம் வளரும். உன்னை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிற காரியத்துக்கு உன்னை ஒப்பு கொடு, உன்னை கொண்டு தேவன் நிறைவேற்ற விரும்புகிற காரியத்துக்கு உன்னை அர்ப்பணம் செய்து, அதுதான் ஆண்டவருக்கு உண்மையான ஒரு சீசன். அதை விட்டுட்டு நம்ம விருப்பத்துக்கு நாம வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் இயேசுக்கு சீசனா இருக்கிறது கூடாது காரியம். சரி, நேரம் போறபடியே நம்பர் 4 அடுத்தது என்ன தெரியுமா? அதே 14 அதிகாரம் 22 வசனத்தை சீக்கிரம் 14:22
உண்மையான
ஒரு சீசனாக இருக்கணும். நாலாவது காட்டம் தெரியுமா? சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லாது. நாலாவது காரணம், ஆண்டவர் இயேசுவுக்காக சிலுவை சுமக்கிறவனா இருக்கும். சோ சிலுவை என்னத்தை குறிக்கிறது? இதுதான் உங்களுக்கு தெரியுமே, சிலுவை என்றா பாடுகள் என்று அர்த்தம். உபத்திரவம் என்று அர்த்தம். இயேசு நமக்காக பாடு அனுபவித்தார், இயேசு நமக்காக சிலுவை சுமந்தார். அவரின் அதான் கொஞ்ச நாள் பார்க்க போறோம். அவர் என்ன குற்றம் செய்தாரு, அவர் என்ன பாவம் செஞ்சாரு, ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடு அனுபவித்தார். 2 தீமோத்தேயு 2:12 நாம பார்க்கும் பொழுது, அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்ய. எங்க ஆளுகை செய்ய போறோம்? 1000 வருஷ அரசாட்சியிலே ஆண்டவர் இயேசுவோடு நாமும் ஆளுகை செய்வோம். அதற்கு வேதம் கொடுக்க, அவரோடு கூட பாடுகளை சகித்தார். இன்றைக்கு நீ கிறிஸ்தவனாக இருப்பதால், கிறிஸ்துவை பின்பற்றுவதனால், ஆண்டவருடைய வசனத்தின் நிமித்தம், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வருகிற பாடுகளை அதை மகிமையாக எண்ணிக்கொள், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து விட்டாய்ன்றதுக்காக ஒருவேளை உன் சொந்த பந்தங்கள் உன்னை விட்டு விலகி போகலாம். அதை குறித்து நீ கவலைப்படாத. 1000 பேர் உன்னோட இருந்தும் ஆண்டவரை நீ விட்டு விட்டா என்ன, ஒரு நம்மோடு இல்லாவிட்டாலும், இருக்க வேண்டிய நம்மோடு இருந்து விட்டால் போதுமே. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், நமக்கு விரோதமாக இருப்போம் யார் என்று வேதம் சொல்றது. உலகம் முழுவதையும் நாம், உலகம் முழுதல் இருக்கிற அனைத்து பேரும் நம்மோடு இருந்தும் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அந்த வாழ்வு ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்விலே. ஆகவே என்ன கரிமனவர்களே, இருக்க வேண்டியவர் நம்மோடு இருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறது என்று சொன்ன தேவன் நம்மோடு இருக்கட்டுமே, அவரோடு நாம் இருக்கணும், நாம் அவரோடு இருக்கணும். என கரிமானவர்களே, பாடுகள் சிலுவை. ஒருவன் சீசனாக இருந்தால் அவனுக்கு சிலுவை இருப்பது நிச்சயம். நான் சொல்லணுமா, சீசனையும் சிலுவையும் பிரிக்கவே முடியாது. ஆண்டவர் இயேசுவுக்கு உண்மையான ஒவ்வொரு சீசனும், ஒவ்வொரு சீசையும் பாடுகள் உபத்திரவங்களுக்கெல்லாம் கடந்து போய்த்தான் ஆவார்கள். ஏனென்றால் இது நமக்கு சொந்தம் இல்லாத உலகம். இதுல இருக்கும் வரைக்கும் கிறிஸ்துவ நிமித்தம், அவருடைய வார்த்தை நிமித்தம் நம்ம, அப்படி இல்லாட்ட நாம் உலகத்தோடு ஒத்து போகணும். உலகத்தோடு சேர்ந்து வாழ்ந்துட்டா அத நம்முடைய நாட்டில் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஓணம் இருக்குது, ஓணம் அந்த ஓயா ஓன, அது பச்சோந்தி இல்லையா, அது என்ன செய்யுமா, ஹலோ, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை நிறத்தை மாத்திக்கொள்ளுமா, அப்படிதான். அது போல இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மையும் மாத்திக்கொள்ளுமானா, இயேசுக்கு சீசனா இருக்க முடியாது. சேச்சில் இருக்கும் பொழுது பரிசுத்தவா, வேலை சேரத்தில் போன, வெளியில போன, என்னவான் தேவன் அறிவார். 5 14 33
அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாயிருக்க
மாட்டான். 5வது பரமாடம் என்று தெரியுமா, தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் அவன் வெறுத்து விடாவிட்டால். இது எல்லாம் இவை கொஞ்சம் கடினமான போதனைகள் தான். என்ன செய்யறது, இது கிறிஸ்துவும் போதனை. தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், மத்திய 19வது அதிகாரத்துக்குள்ள போனா ஒரு வாலிபன், அவனை குறித்து வேதம் சொல்றது பணக்கார வாலிபன். ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்தான், வந்தேன் கேட்டான், நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளணும், என்ன செய்யணும். அப்ப சரியான கேள்வியைத்தான் கேட்டான், நித்திய ஜீவனை பொருளும் என்ன செய்யணும். அப்ப ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு, பொய் சொல்லாத, களவெடுக்காத, கொலை செய்யாத, விசாரிச்சு. அப்ப சொன்னா, நான் சிறு வயது முதல் இது எல்லாத்தையும் கை கொடுறேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஐ லைக் தட், அந்த போர்ஷன் அருமையா இருக்கு. அடுத்த கட்ட ஆண்டு சொன்னாரு, சரி, ஆண்டவர் மறக்கல, அதை இன்னும் உடத்துல ஒரு குறைவு உண்டு. அப்பதான் நான் யோசிச்சேன், ஆண்டவருடைய கண்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு ஊடுருவி பார்க்கன்னு பாருங்க, இந்த எக்ஸ்ரே பாருங்க, எலும்புகளை எல்லாம் ஊடுருவுது. அந்த வேஸ், அந்த எக்ஸ்ரே வேஸ், அந்த எக்ஸ்ரே கதிர்களுக்கு அந்த அந்த பவர் இருக்குது. எலும்புகள் எல்லாம் ஊடுருவி உள்ள இருக்கிறதுலாம் எடுத்துக்காட்டும். இப்ப இதை விட வேற எல்லாமே கொண்டுட்டாங்க, எனக்கு தெரியாது. ஆகவே அதற்கு இல்லாத வல்லமை, அதுவைகளுக்கு எக்ஸ்ரேக்கு ஒருவேளை எலும்புகளை ஊடுருவி பார்க்கலாம், ஆனா உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிற பவர் எந்த கதிருக்கும் எந்த விஞ்ஞானத்துக்கும் இல்லை. ஆகவே ஆண்டவர் அந்த வாலிபனை ஊடுருவி சொன்னாரு, இன்னும் இடத்துல ஒரு குறை. என்னது, என்ன சொன்னாரு, உனக்கு உண்டானதைகள் வித்து தருத்தரவே கொடு, பிறகு என்ன பின்பற்று. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி, ஒருவேளை ஆண்ட உனக்கு உண்டான எல்லாத்தையும் வித்துட்டு என்ன பின்பற்றி வாழ்ந்து அவன் செஞ்சிருப்பார். ஏன் தெரியுமா, வித்து போட்டு பணம் எல்லாம் நமக்கு அண்ணனியா சப்பரவன் மாதிரி நம்ம நிலம் வித்தது பணம் நம்ம கையில் இருக்குது, வித்துட்டு ஏசு பின்பற்று. ஆனா ஏசு என்ன தெரியுமோ, விட்டு என்ன செய்ய தருத்தருக்கு கொடு, அட்டா 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 அட்டா, இங்கதான் சீக்கிரம் இருக்கு. விக்கிறதொன்னு பிரச்சனை இல்லை, வித்து போட்டு தடுத்து அதுக்கு பிறகு என்ன பின்பற்று. ஓ, வேகமாக வந்தா சோகமாக போயிட்டான். எனக்கருமானவர்களே, தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவர் எனக்கு சீசனா இருக்க விட. பாருங்க, அவன் நித்திய ஜீவனை விரும்பினா ஆனா பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டான். தெரியுமா, அவனுக்கு இந்த தன்னிடத்தில் இருந்த பணம் பொருள் இருந்த அதிக பட்டு பிடிப்பு நித்திய ஜீவனே. என்ன புத்தியற்ற மனுஷன் பாருங்க, உலக பொண்ணு பொருளையும் பணத்தையும் சேர்த்து வச்சு அவைகளை இறுக்கமாக பிடிச்சிட்டான், ஆனா நித்தியத்தை இழந்து போய்விட்டானே. இன்னைக்கு பலனர் இல்லாம ஒருவேளை இப்படித்தான் இருக்குதோ என்று நான் யோசிக்கிறேன். என்னை சேர்த்து எனக்கு அருமான தேவட பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிற பணம் பொருள் இவைகளிலே நாம் அதிக நாட்டம் குழுவமாக இருந்தால் நம்ம ஆண்டவர் இயேசுவுக்கு சீசனாக இருக்கும். இங்கதான் பல பிடிபடுறோம். எனக்கு அருமானவர்களே, இப்படி உலகத்து உலகம் அதைத்தான் தேடுது. பணம் என்ன, பொருள் என்ன, அது என்ன, இதைத்தான் உலகம் தேடிக்கொண்டிருக்குது. இந்த ஆவி நமக்குள்ள இருக்குமாக இருந்தால், உலகத்தவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்குமாக இருந்தால் நான் இயேசுவை பின்பற்ற முடியாது. தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் விட்டு வெறுத்து விடாவிட்டால் அவர் எனக்கு சீசன கத்தர் அறிவாரு, தேவன் அறிவாரு. நம்முடைய மனதை நம்முடைய வாழ்க்கையை God knows everything. உலகம் அதத்தான் காலை எழுந்த மாலை வரைக்கும் people are so busy. எங்க 5 மணி பார்த்தா அம்பல்ல நிறைஞ்சு பண்ணிக்கா எங்க ஓடிட்டு எதையோ தேடிக்கொண்டு பணம் பொருள் செல்வம் செல்வாக பட்டவர் எது. பட் நீ என்ன எதத்தர் என்னத்தை வாங்கிறது, என்னத்தை விற்கிறது, என்னத்தை கட்டுறது, என்னத்தை சேர்க்கிறது, என்னத்தை கொடுத்துறது, என்னத்தை தின்றது, அது இது இதா உலகத்தின் ஆவி. பாரு, இப்படியே நீயும் நானும் வாழ்ந்துட்டார். இயேசுக்கு இதுக்காக உன்னை ரச்சித்தாரு, இதற்காக தன் ரத்தத்தை கொட்டி மீட்டாரு, இதற்காகவும் ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டார். இந்த அற்ப சொற்ப வாழ்வுக்கா நீயும் நானும் படியாகிறது. உலகத்தை உங்களை பார்த்து நாமளும் அதே உலகத்தில் இருக்கும் எப்படி நான் நாமளும் கொஞ்சம் ட்ரை பண்றது இல்லையா, அவைகள் நம்மளை ஒட்டிக்கொள்ள பார்க்குது இல்லையா, அல்லது நாம் அவர்களை ஒட்டிக்கொள்ள பார்க்கிறோம் இல்லையா. பணம் பாவம் இல்ல, பொருள் பாவம் இல்ல, சொத்து பாவம் இல்ல, ஆனால் அவைகளில ஒரு ஒரு பிடிப்பு, அதே ஒரு என்ன சொல்ற அது அதுதான் சில பேருக்கு அதான் வாழ்வு, அதுதான் நமக்கு என்ன வெளிப்பட தெரியும். வரும் பொழுது கொண்டு வந்தது இல்ல, போய்க்கணும் ஒன்று இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் தெரியும், ஆனால் இன்னும் விடுகுதில்லை. அதான் லோத்தர மறைவின தெரியுமா, அவளுக்கு விடையிலே பாரு, பணம் அவளுக்கு இருந்த சொத்து பொருட்கள் இருந்த மிதம் மிஞ்சின பிடிப்பு ஜீவனை இழந்த ஒப்பு துண்ணான முடிந்தோ நமக்கு தெரியும். சந்ததியே நாசமா பண்ணு பயிரலை. கடைசியா ஒரு குறிப்பு பார்த்துட்டா முடிப்போம். அப்போஸ்தலர் 9 அதிகாரம், அடிக்கடி இந்த பாத்திரத்தை குறித்து பேசியிருக்கிறேன், முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 36 வசனத்தை வாசி.
யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாசையிலே தொட்கால் என்னும் அட்டம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பேருள்ள ஒரு சிசி இருந்தாள்.
சிசி இருந்தால்
அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள்.
என்ன செய்தாலும் தெரியுமோ, நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள். ஆகவே கடைசியாக நான் சொல்லுவேன், ஒரு சீசனோ ஒரு சிசியோ அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்கிறவனாக இருக்கும். காலடியில் கிடந்து அந்த ஏழையை கவனிக்காமல் அழுதரமும் சம்பரமாக வாழ்ந்தார். இது எந்த சொத்து, எந்த காசு, எந்த வீடு, எந்த பணம், கண்ண மூடினா கண்டது மிச்சமில்லை. நாம் அறிவோம் பாண்டவர் இயேசுவுக்கு உண்மையான சீசைகள் இருந்தார், சீசியா இருந்தார். தர்மங்களையும் தற்கரியங்களையும் மிகுதியா செய்வோம். ஆனால் நமக்கு உலக பொருட்கள் இருந்த மிஞ்சின பிடிப்பு பற்று நாம் வேறைக்கு பிடித்தேன். தேவனோ எல்லாவற்றையும் கவனித்து பார்ப்பார், ஆண்டவரும் எல்லாவற்றையும் கவனித்து பார்ப்பார். நாம் என்ன செய்யணும், 4 சுவருக்கள் இரண்டு இயேசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவை நல்லவர் என்று பாடுறதுக்கு மாத்திரம் நம்ம ஆண்டவர் அழைக்கல. இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு தான தர்மம் செய்ய சொல்லி ஆண்டவர் நமக்கு போதிச்சிருக்கிறாரு, கட்டளை கொடுத்திருக்கிறாரு. இது வேதத்தில் இருக்கிற உபதேசம் இல்லையா. ஆகவே சீசத்துவத்தின் கடைசி பொறுபாடு இதை இன்னும் பார்க்கலாம், நீங்க தேடி பார்த்தா இருக்கலாம். பட் இன்றைய செய்தியின் கடைசி காரணம், ஆண்டவர் இயேசு குடியார் ஒரு சீசனா இருந்தார், சீசியா இருந்தார். நாம் நற்கரிகளை உனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க செய்யாட்டா நீ ஏனப்பா அதை பார்க்கற, நீ ஆண்டவர போதனையை கேட்டு இடம் பாரு. நீ உனக்கு என்னத்தை பரலோகத்தில் என்னத்தை சேர்த்து வைக்க போற, சரி ஒருவேளை உனக்கு தான் சுவிசத்தை சொல்ல முடியல, ஊழியத்தை செய்ய முடியல, நற்கரியாவது செய்யறப்பா. பட் உன் பிணத்துக்கு செய்ய, உன் பிணத்தை மிஞ்சி ஆண்டவர் கேட்க இல்லை, உங்களுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு செய்யறப்பா. நீங்களை நானும் நினைச்சா எத்தனை பொட்டியெல்லாம் அனுப்பலாம் இல்லையா, யோசிங்க எத்தனை எவ்வளவு போய் ஏழைகளுக்கு நாம உதவி செய்யலாம் இல்லையா. விவரம் கேட்கறீங்களா, தாரு போய் கேளுக்க நேரம் போறீங்களா நேரம் போய் விசிட் பண்ணுங்க. என்ன செஞ்சிருக்க, யாருக்கு கொடுத்துருக்கோம், டெலிபோன் நம்பர் தாரை கண்டக்ட் பண்ணுங்க. கதை கத்தரிக்கும் உங்க ஒரு பணமும் நாங்க கொடுத்து ஒண்ணு செய்யணும். அப்படி செய்யணும், நான் இதுல இருந்து பேச மாட்டேன். சோ ஆண்டவர் இயேசு பரலோகத்துக்கு போறதுக்கு முதல்ல சீசர்கள் அழைத்து சொன்னார், போறப்பட்டு போ சீசரா, யாரும் சாரம் கூட உபதேசம் உலகத்தில் பொடிபடிந்தும் சகல நாட்கள் நானும் கூட கூட இயேசு நம்மோடு நாம் அவரோடு வேற என்னங்க வாழ்ந்திருக்கு, வேற என்னத்தை கொண்டிருப்பார், இன்றைக்கு இருக்கிறோம் நாளைக்கு கட்டதென்ன.